திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் சண்டேஸ்வர நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? சண்டேஸ்வர நாயனார் வரலாறு. சரியா, நாயனார் பேர் என்ன? சண்டேஸ்வர நாயனார். சரியா, சரி இப்ப கதைக்கு போமா? நம்ம தமிழ்நாட்டுல சோழ நாடு உங்களுக்கு தெரியும்ல. தமிழ்நாட்டுல மூணு பேரரசுல ஒரு பேரரசு சோழ நாடு இல்லையா. அந்த சோழ நாட்டுல மன்னியாறுன்னு ஒரு ஆறு பாயுது. ஆறு பேர் என்ன? மன்னியாறு. சரியா, அந்த மன்னியாற்றங்கரையில சேங்கலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. பேர் என்ன? சேங்கலூர். சரியா, இப்பெல்லாம் சேங்கலூர்னு யாருமே சொல்றதில்ல. அந்த ஊரை சேங்கனூர் சேங்கனூர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சேங்கனூர் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. சரியா, இந்த சேங்கலூர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான தலம். இங்க நிறைய அந்தணர்கள் இருப்பாங்க. அந்த அந்தணர்கள்லாம் எப்போது வேதம் ஓதிட்டே இருப்பாங்க, அவங்க வேள்வி செஞ்சுட்டே இருப்பாங்க, சிவ வழிபாடு நடந்துட்டே இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நல்ல ஒழுக்கத்துல நின்று நல்ல பண்புடையவர்களா வாழ்வாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறதுனால அந்த ஊரே ரொம்ப சிறப்பான தலமா இருக்கும். சரியா, அந்த அந்தணர்கள்லாம் ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க நல்லவங்களா இருப்பாங்க. சரியா, அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு, நம்ம சோழ நாட்டுல ராஜாக்கள்லாம் முடி சூட்டிக்குவாங்க இல்லையா. ஒரு மன்னர் வந்து அரசாட்சியை எடுக்கும்போது முடி சூட்டிக்குவாங்க. அதை பட்டாபிஷேகம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பட்டாபிஷேகம் அஞ்சு ஊர்ல செய்வாங்க. அது ஒரு பெரிய விழா போல செய்வாங்க அவங்க சோழ ராஜாக்கள். சரியா, அஞ்சு ஊர்ல அவங்க வந்து முடி சூட்டிக்குவாங்க. அந்த அஞ்சு ஊர் என்னென்ன தெரியுமா? தஞ்சாவூர், உறையூர், தில்லை, சேங்கலூர், கருவூர். சரியா, அஞ்சு ஊர் என்னென்ன? தஞ்சாவூர், உறையூர், தில்லை, சேங்கலூர், கருவூர். சரியா, இந்த சேங்கலூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற சேங்கலூர். சரியா, அதனால சேங்கலூருக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான நகரம் அந்த காலத்தில். சரியா, இப்ப என்னாகும்? இந்த சேங்கலூர்ல ஒரு எச்சதத்தன் ஒருத்தர் இருப்பார். இந்த அந்தனர் குலத்துல எச்சதத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட துணைவியார் பவித்திரை. சரியா, அவர் பேர் என்ன? எச்சதத்தன். துணைவியார் பேரு பவித்திரை. சரியா, எச்சதத்தன் வந்து நல்லதும் கெட்டது ரெண்டோட கலவை. சரியா, நல்லதும் செய்வாரு கெட்டதும் செய்வார். அப்படி ஒரு கலவை, அந்த மாதிரி குணத்தோட கலவை அவரோட குணம். சரியா, அவங்க துணைவி பவித்திரை இல்லையா. அவங்க ரொம்ப நல்லவங்க, எப்போதும் தூய்மையாவே இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க, மனசுல எல்லோ நேரமும் நல்லதே நினைப்பாங்க. நிறைய தவமுடையவங்க அவங்க, ரொம்ப நல்லவங்க. சரியா, எப்போதுமே தூய்மையாவே இருக்கவங்க. சரியா, அப்படி ஒரு நல்ல ஒரு அம்மா. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. சரியா, அந்த குழந்தைக்கு பேரு விசார சருமனார். குழந்தை பேரு விசார சருமன். மதிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு விகுதி சேர்ப்பாங்கல்ல, ஆறு விகுதி, அதை சேர்த்து அவரை விசார சருமனார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஞானத்துல ரொம்ப பெரியவர். வயசுல குழந்தையா இருந்தாலும் ஞானத்துல ரொம்ப பெரியவர் அவரு. அதனால அவர் எல்லாரும் விசார சருமனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த விசார சருமனார் என்ன, அவரு ஐந்து வயதாகும்போது அவரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. அங்கெல்லாம் வேத பாடசாலை தான் இருக்கும். பள்ளிக்கூடம்னா நம்ம படிக்கிறோம்ல அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்காது, வேத பாடசாலையில சேர்ப்பாங்க. ஏன்னா அந்த அந்தன சிறுவர்கள்லாம் எப்போதுமே வேத ஓதணும். அவங்க வேள்வி செய்யறதுக்கெல்லாம் வேத ஓதணும் இல்லையா. அதனால அவங்கெல்லாம் வேதம் கத்துக்குவாங்க. வேத பாடசாலையில போய் அந்த குழந்தைய சேர்த்திருப்பாங்க. அவரோட அந்த ஞானம் வந்து ரொம்ப சிறப்பான ஞானமா இருக்கும். அவருக்கு இருக்கிற அறிவை பார்த்து அவங்களோட ஆசிரியர்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இவ்வளவு ஞானம் அப்படின்னு அவங்க ஆசிரியர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளவு ஞானம் இருக்கும். எல்லா கலைகள், எல்லா ஞானம், எல்லாத்தோட பூரணம் நம்ம சிவபெருமான் தான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். சரியா, எல்லா கலைகளுடைய பூரணம், டோட்டாலிட்டி இல்லையா, முழுமை, அது நம்ம பெருமான் தான். நம்ம சிவபெருமான் தான் எல்லா நன்மைகளுக்கும் பூரணமானவர் இல்லையா. இந்த உண்மை சாரசர்மன் தெரியும். ஏன்னா அவர் முற்பிறவிலேயே அவருக்கு நல்ல ஞானம் கிடைச்சிருக்கோம். அந்த ஞானத்துடைய தொடர்ச்சி இந்த பிறவியில அவருக்கு இருக்கும். அதனால அவருக்கு சிவபெருமான் தான் முழு முதல், அவர் தான் எல்லாத்துக்கும் முதலானவர் அப்படிங்கறது அந்த உண்மை அவருக்கு நல்லா தெரியும். சரியா, விசாரசர்மனுக்கு சரியா. அதனால அந்த ஞானத்தை பார்த்து எல்லா ஆசிரியர்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு அந்தன சிறுவர் நம்ம விசாரசர்மர் இல்லையா. சரி, இப்ப என்னாகும், அவருக்கு 7 வயசு ஆகும்போது அவருக்கு பூணூல் சடங்கு எல்லாம் பண்ணுவாங்க. பூணூல் சடங்குன்னா அவங்களுக்கு தெரியும்ல, உபநயனம்னு சொல்லுவாங்க. ஒரு பூணூல் போடுவாங்க. அதுல என்ன அர்த்தம் தெரியுமா, பூணூல் போடுறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, என்னுடைய குல வழக்கத்துப்படி நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்வேன், என்னுடைய குல ஒழுக்கத்தை நான் காப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறது தான் பூணூல் சடங்கு. சரியா, இந்த பூணூல் சடங்கு அதிகாரசர்மன் செய்வாங்க. அப்ப 7 வயசு அவருக்கு. இப்போ வேத பாடசாலைக்கு அவர் என்ன பண்ணுவார், தன்னோட எல்லா மற்ற நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லை, சின்ன சின்ன சிறுவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்துட்டு வேத பாடசாலைக்கு அவர் போயிட்டு இருப்பார். சரியா, இப்போ என்னாகும், அவங்க ஊர்ல அந்தணர்கள் அந்த இருக்கிற அந்த அந்தணர்கள் வீடுகள்லாம் எல்லா வீட்லையும் பசுமாடு வச்சிருப்பாங்க. சரி, அந்த பசுமாடை எல்லாம் ஒரு இளைஞன் என்ன பண்ணுவான், எல்லா பசுமாடையும் எல்லா வீட்டிலேருந்து ஓட்டிட்டு போய் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விடுவான். தினமும் சாயந்தரம் அவன் வீட்டில் கொண்டு வந்து விடுவான். தினமும் காலையில் மாடுகளை ஓட்டிட்டு போவான், மேய வச்சு தண்ணி குடிக்க வச்சு திரும்பி கொண்டு வந்து சாயந்தரம் வீட்டில் விடுவான். இது அந்த ஊரில் எப்போதும் வழக்கமாக நடந்துட்டு இருக்கும். அப்போது ஒரு நாள் இதே மாதிரி நம்ம விசாரசர்மர் வந்து வேத பாடசாலைக்கு போயிட்டு இருப்பார். அந்த டைம்ல என்னாகும், ஒரு இடையன் வந்து மாடுகளை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு அப்போதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கும், சின்ன கண்ணுக்குட்டி அப்போ தான் பிறந்திருக்கும். சரியா, அந்த மாடு வந்து அப்போதான் சின்ன கண்ணுக்குட்டி போட்டுக்கிறதுனால அதுக்கும் உடம்பெல்லாம் நோவு இருக்கும் இல்லையா, பாவம், அது இப்போ தான் கண்ணுக்குட்டி எழுந்து இருக்குது இல்லையா, அதனால அதுக்கும் உடம்பெல்லாம் நோவு இருக்கும். அப்போ அந்த 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 மாடும் அந்த கண்ணுக்குட்டியும் அந்த கூட்டத்தில் போகும். போகிறப்ப என்னாகும், அந்த மாடு பக்கத்தில் போகிற இடையன முட்டை பார்க்கும். சரியா, அப்போ அந்த இடையன் என்ன பண்ணுவான், என்ன முட்டை வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கையில் இருக்க கோல் எடுத்து அந்த மாடு அடி அடின்னு அடிச்சிடுவான். அந்த பசு மாடு பாவம்ல, அது இப்போ தான் கண்டுபிட்டி போட்டிருக்கு, அப்போ அதுக்கு உடம்பெல்லாம் நோவு இருக்கும். எப்போதும் புதுசாக கண்டுபிட்டி போட்டால் அந்த மாடை வந்து ரொம்ப அதுக்கு வேண்டிய ஓய்வு கொடுத்து அதுக்கு வேண்டிய மருந்துகள்லாம் கொடுத்து அதை நல்லா பேணி பாதுகாத்து வழி எடுக்கணும். அப்போ தான் அந்த மாடு திரும்பவும் நல்ல ஆரோக்கியத்தோடு வரும், நிறைய பால் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி செய்யாமல் இடையன் என்ன பண்ணிடுவான், குச்சி எடுத்து அந்த மாடை அடி அடின்னு அடிச்சிடுவான். அதான் நம்ம விசாரசர்மர் பார்த்துட்டு பதறி போயிடுவார். பதறி போயிட்டு என்ன பண்ணுவார், ஓடி வந்து என்ன சொல்லுவார், என்ன நீ இப்படி அடிக்கிற, பசுமாட்டோட அருமை உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பசுமாடு எல்லா உலகத்தில் இருக்க எல்லா புண்ணிய தீர்த்தங்களுடைய இருப்பிடம் பசுமாடு. சரியா, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவார் தெரியுமா, பசுமாடு ஒரு ஒரு நாளும் அது கொடுக்குற அந்த ஆணைந்து நம்ம சாமிக்கு அபிஷேகத்துக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஆணைந்துனா என்ன, பசுவிடமிருந்து கிடைக்கிற 5 பொருள்கள். அது என்னென்ன, பால், தயிர், நெய், பசுவினுடைய சாணம், கோசலம். கோசலம் அப்படின்னா பசுவினுடைய சிறுநீர். இந்த 5 சேர்ந்து கலந்து அதை பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது சாமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அபிஷேக பொருள். சரியா, இந்த ஆணையத்துக்கு வந்து எல்லா கிருமிகளை அழிக்கிற சக்தி உண்டு, அதனால அது எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவாங்க. எல்லா பூசையில கூட இந்த ஆணையத்தை முதல்ல எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு தான் பூசையவே ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான இந்த ஆணையந்து பசுமாட்டுல இருந்து தான் கிடைக்குது. அப்புறம் அந்த பசுஞ்சாணத்துல இருந்து தான் நம்ம பூசிக்கிறோம் இல்லையா, நம்ம திருநீர் அது கூட பசுஞ்சாணத்துல இருந்து தான் செய்யறாங்க. பசுமாட்டுடைய உடம்புல எல்லா தெய்வ சக்திகளும் குடியிருக்கும், அதனால பசுமாடு ரொம்ப சிறப்பான ஒண்ணு. எல்லா பிறப்புகள்லையுமே எல்லா பிறவி எடுக்கிற எல்லா உயிர்கள்லையும் பசுமாடா பிறவி எடுத்தா அது ரொம்ப சிறப்பு, ரொம்ப உயர்வான ஒரு பிறப்பு. சரியா, என்ன அப்புறம் இன்னொன்னு, நம்ம சாமி வந்து விடை மேல தானே வர்றாரு, ரிஷபம். ரிஷபம்னா காளை இல்லையா, அந்த காளை ஆண் பால், பசு பெண் பால் இல்லையா. அப்ப காளையுடைய அந்த மாடு, மாடுங்கிற குலம் தான் பசுமாடு இல்லையா. அப்போ நம்ம சாமிக்கு ரொம்ப பிடிச்ச விடை காளை, காளையுடைய குலம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பசுமாடு அடிக்கலாமா, அடிக்க கூடாது இல்லையா, அதை பேணி பாதுகாக்கணும் இல்லையா. அப்போ விசாரசர்மன் என்ன சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி பண்ணாத, பசுவினுடைய அருமை தெரியாம நீ இந்த மாதிரி போட்டு அடிக்கிற, அதனால இனிமே நீ இந்த பசுவை மேய்க்கிற தொழிலை விட்டுடு, நானே பசுமாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, தானே அந்த தொழிலை எடுத்துக்குவார். பசுக்களை எல்லாம் மேய வச்சு கூட்டிட்டு வர தொழிலை விசாரசர்மனார் எடுத்துக்குவார். சரியா, அந்த ஊர்ல எல்லாரும் சரின்னு சொல்லிடுவாங்க அந்த வேலையை செய்யறதுக்கு. சரியா, அவர் நினைப்பாரு, நம்ம சிவபெருமானுக்கு செய்யற சிவத்தொண்டு அது, ஏன்னா சிவபெருமான் திருவடியை பேணி பாதுகாக்கிறது எவ்வளவு ஒரு சிறப்பான சிவத்தொண்டோ, அதுக்கு சமமானது பசுமாடுகளை பேணி பாதுகாப்பது அப்படின்னு அவர் நினைப்பார். அதனால அந்த பசுக்களை எல்லாம் பேணி பாதுகாக்கிற தொழில அவர் தொண்டுன்னு நினைச்சு செய்வார். சரியா? இப்ப என்ன பண்ணுவாரு, அந்த பசுமாடையெல்லாம் நல்ல கூட்டிட்டு போய் நல்ல ஒரு கொஞ்சம் தூரம் அவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போவார். அவங்க ஊரு சேங்கியலூர் இல்லையா, அந்த சேங்கியலூர்ல இருந்து நல்ல ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு நல்ல ஒரு மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்க பச்சை பசேல்னு புல்லெல்லாம் அழகா வளர்ந்துருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவார் மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போய். அங்க நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற நல்ல புல்லை மேய வச்சு நல்ல சுத்தமான தண்ணியை குடிக்க வச்சு அப்புறம் நல்ல நிழல்ல அந்த மாடுகளை எல்லாம் படுக்க வைப்பார். அப்ப மாடுகள்லாம் நல்ல நிம்மதியா அந்த நிழல்ல படுத்து தான் பார்த்த புல்லெல்லாம் நல்லா அசை போடும். சரியா? உங்களுக்கு தெரியுமா அசை போடுதல் அசை போடுதல்னு ஒண்ணு உண்டு. மாடு எப்போதும் முதல்ல புல்லை மேயும் போது அவசர அவசரமா எல்லா புல்லையும் சரியா மென்று விழுந்தாம அப்படியே விழுங்கிடும். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, ஒரு இடத்துல வந்து அமைதியா படுத்துக்கிட்டு அந்த வயிற்றுக்குள்ள இருந்த அந்த உணவு அரைகுறையா மென்று விழுங்கிருக்கு இல்லையா, அந்த உணவை திரும்ப வெளியில எடுத்து வாயில கொண்டு வந்து நல்ல மென்று திரும்ப விழுங்கும். அதுக்கு அசை போடுதல்னு பேரு. அப்படி அசை போட்டாதான் அந்த மாடு நல்ல பால் கறக்கும். சரியா? அந்த சாப்பிட்ட புல்லெல்லாம் அதுக்கு நல்ல உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா இந்த அசை போடுதல் ரொம்ப முக்கியம். உடம்புக்கு சரியில்லாம போச்சுன்னா மாடு அசை போடுறதை விட்டுடும். அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க மாடுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதனால அசை போடுதல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரியா? அப்போ இவர் என்ன பண்ணுவார் விசார சர்மனா, அந்த மாடுகள் எல்லாம் நல்லா மேய வச்சு தண்ணி குடிக்க வச்சு நிழல்ல கொண்டு வைப்பாரா, அப்போ எல்லா மாடுகளும் நிம்மதியாக அசை போடும். அப்போ நல்ல பால் கறக்கும். முன்ன எவ்வளோ பால் கறந்துச்சோ அதை விட அதிகமாக அதிகமாக பால் கறக்கும் இப்போ. ஏன்னா அந்த மாடுகள்லாம் நிம்மதியாக இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குதுங்க இல்லையா. அதனால அந்த மாடுகளுக்கெல்லாம் விசார சர்மனார் மேலே அப்படி ஒரு அன்பு. விசார சர்மருக்கும் மாடுகள் மேலே ரொம்ப அன்பு. சரியா? அவர் அன்போடு அதை கவனிப்பார். அந்த மாடுகளும் தன்னோட கன்றுக்குட்டியை விட்டு பிரிஞ்சால் கூட அதில் கவலைப்படாது. ஆனால் விசார சர்மனை விட்டு பிரியவே பிரியாதுங்க. அப்படி மாடுகள்லாம் ரொம்ப அன்போடு இருக்குங்க. சரியா? இப்படி தினமும் இவர் மேய்ச்சலை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் என்ன பண்ணுவார், அவரவர் வீட்டு மாடு அவரவர் வீட்டில் கொடுத்துருவார். சரியா? அவங்க பால் கறந்துக்குவாங்க. சரியா? அப்போ பால் நிறைய கிடைக்கும். அப்போ ஊரில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். பரவாயில்லையே, விசார சர்மர் இப்போ மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சப்பறம் நம்ம மாடுகள்லாம் நிறைய பால் கெடுக்குதே, பரவாயில்ல அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா? இது தினமும் நடந்துட்டு இருக்கும். இப்போ என்னாகும், விசார சர்மர் எப்போதுமே சிவசிந்தனையிலே இருப்பார். சரியா? இது மாடு மேய்க்கும் போது கூட அவருக்கு அந்த சிவசிந்தனை தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இப்போ மாடுகள்லாம் என்ன பண்ணும், விசார சர்மரை பார்த்த உடனே அன்பால தானே அப்படியே பால மடியிலேருந்து தானே சொரியும். கறக்க வேண்டியதே இல்லை, தானே சொரியும். விசார சர்மரை பார்த்த உடனே மாடெல்லாம் அப்படியே பால தானே பொழியும். சரியா? இதை வந்து என்ன பண்ணுவார், குடத்துல அந்த பொழியிற பாலை இவர் குடத்துல பிடிச்சிக்குவார். பிடிச்சிட்டு என்ன பண்ணுவார், இந்த குடத்துல இருக்க பாலை வச்சு நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அங்கே ஒரு ஆட்டி மரம் இருக்கும். ஆட்டி மரம்னா என்ன, ஒரு வகை மரம் அது. அத்தி மரம் வேற ஆட்டி மரம் வேற. சரியா? இந்த ஊர்ல ஆட்டி மரத்துக்கு அடியில நம்ம விசார சர்மனார் என்ன பண்ணுவாரு, மணலால அழகாக ஒரு லிங்கம் பண்ணுவார். பண்ணி அப்படியே ஒரு கருவறை போல பண்ணி அப்புறம் அப்படியே ஒரு கோயில் பிரகாரம் போல பண்ணி கோயிலுடைய மதில் சுவர் போல பண்ணி கோபுரம் எல்லாம் பண்ணி மண்ணிலேயே எல்லாம் செஞ்சிருவாரு. சரியா? சிவன் கோயில் கட்டி அதுல சிவலிங்க திருமேனி செஞ்சு எல்லாம் மணல்லையும் செஞ்சிருவாரு. செஞ்சுட்டு என்ன பண்ணுவார், அங்கே இலையெல்லாம் ஒன்றா எடுத்து அப்படியே ஒரு கிண்ணம் போல தொன்ன மாதிரி பண்ணிக்குவார். பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஆத்தி மரத்தோட பூவை பறிச்சுக்குவார். இன்னும் பக்கத்துல எல்லாம் போய் சாமிக்கு வேண்டிய பூசைக்கு வேண்டிய பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவார். சரியா? அப்புறம் மாடு தானே பொழிகிற பால் இருக்கு இல்லையா, அதை குடத்துல பிடிச்சிட்டு வந்து அதை வச்சுக்குவார். அப்புறம் பூசைக்கு வேண்டிய எல்லா சாமானும் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவார். கிடைக்காததெல்லாம் என்ன பண்ணுவார், மனசாலேயே கிடைச்ச மாதிரி நினச்சி அந்த இடத்துல வச்சுக்குவார். சரியா? மானசீகமா அந்த பூசை பொருள்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவார். நினைச்சிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே அந்த குடத்துல இருக்க பால் எடுத்து அப்படியே அந்த மணலால சிவலிங்கம் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்க பூவெல்லாம் சாமிக்கு வச்சு எப்போதும் அப்படியே சிவபூசை பண்ணிக்கிட்டே இருப்பார். சரியா? அப்படியே அவர் மனசெல்லாம் அப்படியே சிவத்திருத்த ஒன்றி போயிடும். இது தினமும் நடக்கும். சரியா? அப்போ ஒருத்தர் வந்து அவங்க ஊர்ல ஒருத்தர் இங்க பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பான், பாரு இந்த மாடுகள்லாம் மேய்க்கு கரைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு விசார சர்மர் மாடுகள்ட்ட இருந்து பாலை கறந்து மண்ணில் கொட்டி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், போய் போய் முதல்ல அவங்க அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் என்ன பண்ணுவான், வேகமா போய் அவங்க அப்பாட்ட அவங்க ஊர்ல இருக்கிற சபையெல்லாம் இருக்கும் இல்லையா, பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லுவான். எல்லா பால் எல்லாம் கறந்து விசார சன்மருக்கு மண்ணில் கொட்டி விளையாடுறாரு, நமக்கெல்லாம் அதனால பால் குறைவா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்லுவான். அவனுக்கு என்ன தெரியும், சிவபூசையை பத்தி இல்லையா, அவன் நினைச்சுக்குவான் மண்ணில் கொட்டி விளையாடுறாரு, மண்ணில் கொட்டி வீணடிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்குவான். அப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு விடுவாங்க எல்லாரும், கூப்பிட்டு என்ன உன் பையன் அப்படி பண்றாராமே, உன் பையன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரியவங்க எல்லாம் கேட்பாங்க அவங்க அப்பாட்ட. அப்போ அவங்க அப்பா ஐயோ எனக்கு தெரியாதுங்க, நீ பையன் அப்படி செய்யறது எனக்கு தெரியல, சரி நான் வந்து உடனே அடித்து நீ நடக்காம நான் பாத்துக்கிறேன், ஆனா இனிமே நடந்தா அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுவார், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு மகன்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டார், விசார சர்மனார் வீட்டில் இருப்பாரு ஆனா அவர்கிட்ட இவரு தாளை கொட்டி விளையாடலையா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார். கேட்காம என்ன பண்ணுவார், நாளைக்கு நம்மளே கூட போய் பார்க்கணும், பார்த்து இவர் என்ன பண்றான் அப்படிங்கறது பார்க்கணும் நாளைக்கு அப்படின்னு சைலண்டா இருப்பார். இருந்துட்டு அடுத்த நாள் என்னாகும், விசார சர்மனார் எப்போதும் போல மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போவார், மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவார் சரியா. அந்த கூட்டிட்டு போகும்போது இந்த அப்பா பின்னாடியே போயிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க வந்து ஒரு குறா மரம் இருக்கும், குறா மரம்ங்கிறது ஒரு இன்னொரு வகை மரம் மரம் சரியா, அந்த மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சு உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு மகன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், எப்போதும் போல மணல்லிங்கம் வைப்பார், அங்கே மண்ணியாத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டு பூசை பண்ண உட்காந்துக்குவார். மணல்லிங்கம் அமைச்சு பூ எடுத்துட்டு வந்து மாடுகள் பொழிஞ்ச அந்த தானே பொழிஞ்ச அந்த பால் இருக்கு இல்லையா அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகத்துக்கு வச்சுட்டு எப்போதும் போல இவர் பூசை பண்ண ஆரம்பிச்சிடார். அப்போ அவங்க அப்பா அந்த குறாமரத்து மேலேருந்து பார்த்துட்டு கோவம் வந்துடும், ஓ நீ இப்படித்தான் தினமும் செய்தியா நீ, அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ரொம்ப கோபமாக வேகமாக மரத்துலேருந்து இறங்கி வந்து என்ன பண்ணுவார், இவர் பூசை பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு குச்சி கிடக்கும், அந்த குச்சி எடுத்து ஓடி அந்த முதுகில் அடிப்பார் சரியா. அது அவருக்கு தெரியவே தெரியாது, குழந்தை முதுகில் அடித்தது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த குழந்தை பூசை பண்ணிகிட்டே இருக்கும் சரியா. அப்போ என்ன பண்ணுவார், நல்ல கடுமையான வார்த்தைகளால் திட்டுவார் அவங்க அப்பா, அதுவும் அவர் காதலே விழாது, விசார சர்மர் காதில் விழவே விழாது, அவர் வாட்டுக்கு பூசையில் மூழ்கி ஏறிப்பார். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன காதில் விழாத மாதிரி நீ பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க அப்பா நினச்சிட்டு என்ன பண்ணுவார், அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் குடத்தில் வச்சுருக்காரு இல்லையா அதை ஒளி எத்திடுவார், காலை வச்சு எத்தி விட்டுருவார். அப்போ அப்படியே அந்த பால் குடம் உருண்டு பாலெல்லாம் சிந்திடும். அப்போ இப்படி திரும்பி பார்ப்பார், இப்போ சிவபூசைக்கு இடையூறு வந்துருச்சு இல்லையா, அவங்க அப்பா பண்ண வேலையால் சிவபூசைக்கு இடையூறு வந்துருச்சு. இப்போ உடனே விசாரசர்மனார் அப்படியே அந்த அவரோட பூசையிலேருந்து கலைஞ்சு அவன் அப்படியே திரும்பி பார்ப்பாரு அவங்க அப்பா, ஓ அப்பா தான் வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், பக்கத்தில் ஒரு குச்சி கிடக்கும், அந்த குச்சி எடுத்து அப்படி பார்த்துன்னு அவங்க அப்பா காலில் போட்டுருவார் சரியா. அவர் சிவபூசைக்கு இடையூறு செஞ்சார் இல்லையா, அதனால அந்த குச்சி என்னாகும், அப்படியே மழுவா மாறி அவங்க அப்பாவுடைய ரெண்டு காலையும் அப்படியே தரிச்சிடும். அவங்க அப்பா ரெண்டு காலும் வெட்டுப்பட்டு அப்படியே கிழவு தருவார் சரியா. அப்புறம் விசார சர்மா என்ன பண்ணுவார், ஐயோ அப்பா காலை வெட்டிட்டமேலாம் நினைக்க மாட்டார், அவர் வாட்டுக்கு பூசையை திரும்ப கண்டினியூ பண்ணிடுவார் சரியா. பூசை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அவருக்கு எந்த சலனமும் இருக்காது, அவர் வாட்டுக்கு பூசையில் அப்படியே மனசு திரும்ப வந்துடும். எப்படி இருக்கும்ல, இதை நினைச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு மனசு ஒன்றி பெருமான மனசில் எடுத்து அவர் பூசை பண்ணுவார் சரியா. உலகத்தில் தன்னை சுற்றி என்ன நடந்தால் அவருக்கு தெரியாது, ஆனால் சிவபூசைக்கு இடையூறு வந்தால் மட்டும் உடனே அதை என்ன ஏதுன்னு கவனிச்சிருவார் இல்லையா. இப்படி விசார சர்மர் அப்படியே அந்த சிவபூசையில் அப்படியே கண்டினியூ பண்ணுவார் இல்லை. அப்போ நம்ம சாமி அந்த அவரோட அந்த அன்புக்காக அந்த சாமி எழுந்தருளிடுவார் சரியா. இப்போ இந்த பூசை பண்ணார் இல்லையா, மண்ணியாற்றங்கரையில் ஒரு இடத்துல பூசை பண்ணார் இல்லையா, அந்த இடம் இப்போ திரு ஆப்பாடி அப்படிங்கிற பேரில் இருக்குது சரியா. அந்த திரு ஆப்பாடியில் சாமி பேர் என்ன தெரியுமா, பாலுகந்த நாதர். ஏன்னா நம்ம விசார சர்மனார் அபிஷேகம் பண்ண பாலை உகந்து எடுத்துக்கிட்டார் நம்ம சாமி இல்லையா, அதனால அவருக்கு பால் உகந்த நாதர்னு அர்த்தம் பேர் சரியா. உகந்தன்னு என்ன அர்த்தம், விரும்பிய விருப்பப்பட்டன்னு அர்த்தம் சரியா. ஸோ பால் உகந்த நாதர் அங்கே சாமி பேர் திரு ஆப்பாடி சரியா. இதை குறித்து வச்சுக்கோங்க, இந்த ஆப்பாடி வந்து சேங்கலூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ போனால் கூட பார்க்கலாம், செங்கலூரில் ஒரு கோயில் உண்டு, ஆப்பாடியில் இன்னொரு கோயில் உண்டு சரியா. இதை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விசார சர்மனார் பண்ண அந்த அன்பான பூசையால் நம்ம சாமி எழுந்தருளினார். இப்போ சிவபெருமான் எழுந்தருளினாரா, அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அப்படியே அந்த விசார சர்மனாருடைய அன்பை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ என் மேலே இவ்வளவு அன்போடு நீ பூசை பண்ண, இந்த பூசையால் என் மேல் கொண்ட அன்புனால நீ உங்கள் அப்பாவையே இழந்துட்ட, இப்போ உங்கள் அப்பா இறந்து போயிட்டார் இல்லையா, நீ உங்கள் அப்பாவையே இழந்துட்ட, ஆனால் நான் உனக்கு அப்பாவாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சாமி சொல்றாரு. சிவபெருமான் தானே வந்து தன்னைய விசார பெருமனாருக்கு அப்பாவா கொடுக்கிறாரு. விசார பெருமனார தன்னோட மகனா ஏத்துக்கிறாரு. அப்ப எவ்வளவு சிறப்பு இல்லையா? சரியா? அப்போ நம்ம விசார பெருமனார் அப்படியே எழுந்து அப்படியே பெருமான வணங்கி நிக்கிறாரு. ஏன் அப்போ சாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த அந்த அவர் சின்ன குழந்தை தானே விசார பெருமனார், ஒரு 7 வயசு சின்ன குழந்தை தானே. அப்படியே அந்த குழந்தைய கையால் தூக்கி அப்படியே கட்டி அணைச்சு உச்சி மோந்து அப்படியே மகிழ்ந்து போறாரு சாமி. ஒரு அப்பா ஒரு மகனை கொஞ்சம் போது எப்படி கொஞ்சுவாங்கல்ல? எப்படி கொஞ்சுவாங்க? அப்பா மகனை தூக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சுவாங்கல்ல? அதே மாதிரி நம்ம சிவபெருமான் விசார பெருமனார தூக்கி அப்படியே உச்சி மோந்து கட்டி அணைச்சு கொஞ்சுறாரு. அப்படியே மகிழ்ந்து போறாரு நம்ம சாமி. சரியா? அப்போ இப்ப நம்ம சாமி தொட்டு தூக்குனாரு இல்லையா, அதனால விசார சர்மருடைய உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ஒளி வந்துடும். அப்படியே உடம்பே பிரகாசமாயிரும். ஏன்னா நம்ம சாமி தொட்டு தூக்குனாரு இல்லையா, அதனால இந்த மாயா உடம்பு அப்படியே ஒளி உடம்பா மாறிடும். சரியா? அப்புறம் என்ன சொல்வார் தெரியுமா நம்ம சாமி? உன்னைய நான் என்னோட தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தலைவனாக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய சிவத்தொண்டர்கள், சிவத்தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உன்னைய தலைவனாக்குவேன் ஆக்கியிருக்கேன். அப்புறம் நான் உண்பது உடுப்பது சூடுவது இது எல்லாம் இனி உனக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம்? தேங்காய் பழம் கொண்டு போகிறோம், மாலை கொண்டு போகிறோம், ஏதோ நைவேத்தியம் கொண்டு போகிறோம் இல்லையா. அது எல்லாம் சிவபெருமான் உண்பதில்லை, அது எல்லாமே அந்த புது துணி கொண்டு போகிறோம், புது வேட்டியெல்லாம் கொண்டு போகிறோமா சாமிக்கலாம், அது எல்லாமே இங்கே சண்டேச நாயனாருக்கு தான் வந்து சேரும், சிவபெருமானுக்கு இருக்காது. சிவபெருமான் உண்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை இல்லையா. அவருக்கு நம்ம கொண்டு போகிற எல்லாமே சண்டேச நாயனாருக்கு தான் வந்து சேரும், சிவன் கோயில்களில். சரியா? அந்த இதை வந்து நம்ம சாமி வரமாக கொடுத்தார். இல்லை விசார சர்மருக்கு அதை வரமாக கொடுத்து, நான் உண்பது உடுப்பது சூடுவது எல்லாம் உனக்காக அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவார்? அவர் உனக்கு சண்டீசன் என்னும் பதம் தந்தோம் அப்படின்னு சொல்லுவார். சரியா? சண்டேசர் அப்படிங்கிறது ஒரு பதவி. சரியா? சண்டேசன் என்னும் பதம் தந்தோம் அப்படின்னு நம்ம சாமி சொல்லிடுவார். சொல்லிட்டு என்ன செய்வார் தெரியுமா? தன்னோட ஜடாமுடியில் அழகாக எப்போதுமே கொன்றை சூடியிருப்பார் நம்ம சாமி. சாமிக்கு பெரிய ஜடாமுடி உண்டு இல்லையா சிவனுக்கு, அந்த ஜடாமுடியில் எப்போது கொன்றை சூடியிருப்பார். கொன்றை வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் மலர் இல்லையா, அந்த கொன்றை மாலை அப்படியே எடுத்து அப்படியே அந்த விசார சர்மருக்கு அதை சூட்டி, அப்போ உனக்கு சந்தேசனும் பதம் தந்தோம்னு சொல்லிடுவார். சரிங்களா? இப்போ சந்தேசநாயனார் ஆயிட்டாரு. யாரு? நம்ம விசார சர்மனார். விசார சர்மர் இப்போ சந்தேசநாயனார் ஆயிட்டார். இப்ப என்ன ஆகும்? வானத்திலிருந்து அப்படியே எல்லா தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிவாங்க. சரியா? அப்படியே தேவகானம் இசைக்கும், எல்லாரும் ஆடுவாங்க பாடுவாங்க, மகிழ்ச்சியில எல்லாரும் ஆடுவாங்க, தேவலோகமே ஆடும், எல்லாரும் தேவர்கள்லாம் ஆடுவாங்க. சரியா? அப்புறம் அவங்க அப்பா வந்து கால் வெட்டு போய் வெட்டு பட்டு கீழே விழுந்துட்டார் இல்லையா, விழுந்து இறந்தார் இல்லையா, அவருக்கும் நம்ம சாமி சிவலோக பதவி கொடுத்துருவார். ஏன்னா விசார சர்மர் மாதிரி ஒரு நல்ல ஒரு சிவ சிந்தனையுடைய ஒரு குழந்தையுடைய கையால் அவர் வெட்டுப்பட்டார் இல்லையா, அதனால சாமி அவருக்கு சிவலோக பதவி கொடுத்துருவாரு அவங்க அப்பாவுக்கு. சரியா? நம்ம விசார சர்மனை மகனாராயத்துக்குவாரு. அவங்க அப்பாவுக்கு அவர் தவறே செஞ்சிருந்தாலும், அவர் சிவ பூசைக்கு இடையூறே செஞ்சிருந்தாலும், அவருக்கு சிவலோக பதவி கொடுத்துருவாரு நம்ம சாமி. எதனால தெரியுமா? விசார சர்மர் மாதிரி ஒரு நல்ல சிவ சிந்தனையுடைய குழந்தையோட கையால வெட்டுப்பட்டு செத்ததுனால அவங்க அப்பாவுக்கு சிவலோக பதவி கிடைச்சிச்சு. என்ன ஆச்சரியம் இல்லை? சரி, இப்போ இந்த சண்டேசர் தான் இப்போ நம்ம கோயில்கள் சிவன் கோயில்கள் எல்லாம் பார்க்குறோம்ல, சண்டேசர்னு ஒரு தனிதான இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கருவறை சுற்றி அப்படி நம்ம பெருமானை வணங்கிட்டு வெளியில் கூடி வருவோம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி எல்லாம் வெளியில் வரும் இல்லையா, அந்த இடத்து பக்கத்தில் பாருங்கள் ஒரு சின்ன சன்னிதானம் இருக்கும், சண்டேசர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அவர் தான் இந்த விசார சர்மனார். சரியா? சண்டேசருங்கிறது ஒரு பதவி. சரிங்களா? அந்த பதவியில் இப்போ விசார சர்மர் இருக்கார். அப்புறம் இன்னொன்று கவனிக்கணும், நம்ம தில்லை இருக்கு இல்லையா சிதம்பரம், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பிரம்ம சண்டீசர் இருப்பார். நீங்கள் கவனித்து பாருங்கள், அடுத்த தடவை நம்ம பெருமான் அம்பலத்தில் ஆடிட்டு இருப்பார் இல்லையா, அந்த பெருமானை வணங்கிட்டு அப்படி சுற்றி வருவோம்ல, வரும்போது பெருமானுக்கு இடது பக்கத்தில் பார்க்கணும், பெருமான் அம்பலத்துக்கு இடது பக்கம். சரியா? அங்கே பிரம்ம சண்டேசர் இருப்பார். அந்த இடத்துல பிரம்மா சண்டேசர் பதவியில் இருக்கார். அப்புறம் திருவாரூர் தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த திருவாரூரில் எம்ம சண்டேசர் இருப்பார். அங்க எமன் சந்தேச பதவியில இருக்காரு. சரியா, சந்தேசங்கிற பதவியில ஒரு திருவாரூர்ல எமன் இருக்காரு, தில்லையில பிரம்மா இருக்காரு, மத்த எல்லா சிவன் கோயில்கள்லயும் விசார சர்மனார் இருக்காரு. சரியா, அந்த பதவியில ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒருத்தர் அந்த பதவியில இருக்கிற ஆட்கள் மாறுவாங்க. சரியா, அப்போ இந்த சந்தேச நாயனாரை நம்ம வணங்கிக்கணும். இந்த சந்தேச நாயனார் இல்லாத கோயிலே இருக்காரு. எல்லா சிவன் கோயில்லையுமே வரவு செலவு கூட சந்தேச நாயனாருடைய பொறுப்பு தான். அதனால கோயில்கள் எல்லாம் சந்தேச நாயனாரோட பேர்ல தான் வரவு என்ன செலவு என்னன்னு தரமும் கணக்கு எழுதுவாங்கல்ல, அதெல்லாம் சந்தேச நாயனார் பேர்ல தான் எழுதுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, திருவிழாலாம் பாத்திருக்கீங்களா நீங்க, பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க, கண்டுருக்கீங்களா? பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுல அஞ்சு பல்லக்கு வரும். அதுல முதல் பல்லக்குல நம்ம சந்தேச நாயனார் தான் வருவார். ஏன்னா அவர் பிரதிநிதி, முதல் பிரதிநிதி அவர் அந்த திருவிழால அந்த பல்லக்கெல்லாம் வர்றதுல அவர் முதல்ல வழிகாட்டியா வருவார். சரியா, அந்த அஞ்சு பல்லக்கில் யார் யார் வருவாங்க தெரியுமா? சண்டேச நாயனார், விநாயகர், முருகர், அம்மையப்ப, அம்மை மட்டும் தனியா. இந்த அஞ்சு பல்லக்கும் திருவிழாவில் வந்துச்சுன்னா அதுக்குதான் பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு பேர். சரியா, அப்புறம் இந்த சண்டேச நாயனாரை வணங்காம சிவபூசை முடிவு பெறாரு. அதனால எப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போனாலும் பெருமானை வணங்கிட்டு அப்படியே பெருமானோட கருவறையை வலம் வந்து சண்டேச நாயனாரை வணங்க மறக்கவே கூடாது. சரியா, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சந்தேச நாயனாருக்கு அந்த சன்னிதானத்தில் போயிட்டு சுடக்கு போடுவாங்க, காய் தட்டுவாங்க, அப்புறம் துணியிலிருந்து எதோ நூலெல்லாம் அப்படி எடுத்து போடுவாங்க, அதெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா சந்தேச நாயனார் எப்போதுமே தியானத்தில் இருப்பார். அவர் எப்போதும் சிவபெருமான் நினைவிலே இருப்பார். நம்ம போய் கை தட்டுறது, சுடக்கு போடுறது இதெல்லாம் செய்யும்போது அவரோட தியானம் கலையும். அது ஒரு பெரிய குற்றம். அந்த குற்றத்தை நம்ம செய்யவே கூடாது. கை தட்டுறது சுடக்கு போடுறத நம்ம செய்யவே கூடாது இனிமே. சரியா, நம்மளும் செய்யக்கூடாது, வேற நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் சொல்லணும், அப்படி செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா, இதை மறக்கக்கூடாது இனிமே நீங்க. சரி, இப்போ சந்தேச நாயனார் எந்த கோயில்லையுமே சந்தேச நாயனார் இல்லாத கோயில் இருக்காது. 63 நாயன்மார்கள் நம்ம சந்தேசர் ஒருத்தர். சரியா, 63 நாயன்மார்களுடைய சிலைகள் இல்லாத கோயில்ல கூட சந்தேச நாயனாருடைய சிலை கண்டிப்பா இருக்கும். சரியா, சந்தேச நாயனாருடைய சன்னிதானம் எப்போதுமே கருவறையை பார்த்த மாதிரி இருக்கும், கருவறையை நோக்கி திரும்பின மாதிரி இருக்கும். சரிங்களா, சரி இதை நம்ம கவனிக்கணும். அப்புறம் சில கோயில்களில் அந்த சண்டேச நாயனாருடைய சின்ன சன்னிதானம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம சாமி கொன்றை மாலை எடுத்து சூட்டுனாருங்க விசார சரம் இருக்கு. அதை வந்து சுதைச்சிற்பமாக வச்சிருக்கிற கோயில்கள் நிறைய இருக்கும். நீங்கள் அடுத்த போனீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என்ன, சில கோயில்களில் அந்த சுதைச்சிற்பம் வச்சிருப்பாங்க, சில பெரிய கோயில்களில் வந்து அந்த விசார சரமர் வாழ்க்கையில் நடந்த அத்தனையுமே அப்படியே சிற்பமாக வச்சிருப்பாங்க. அதுவும் சில கோயில்களில் இருக்கும். நீங்கள் அடுத்த போகும்போது அதையெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். சரிங்களா, எந்த கோயிலில் எந்த சிற்பம் வச்சுருக்காங்கன்னு கவனிக்கணும். கோபுரத்தில் இருக்க சிற்பங்கள்லையும் நம்ம சந்தேச நாயனாருடைய வரலாறுல நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் பார்த்து குறிக்கணும், குறித்து வைக்கணும். சரிங்களா, ஆட்சி சொல்கிற இந்த செய்தியெல்லாம் நீங்கள் ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுக்கணும். சரியா, அப்போ குறித்து வச்சுட்டா தான் நீங்கள் பெரிய பிள்ளைகளாகி நீங்களாம் கோயிலுக்கு போகும்போது இதையெல்லாம் பார்க்க முடியும். இந்த குறிப்பை எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோயில்கள் எல்லாம் இருக்குதான்னு கவனித்து எழுத முடியும். சரிங்களா, சரி இப்போ சந்தேச நாயனார் திருவடிகளை எல்லாரும் வணங்கிக்கிடுவோம். சரிங்களா, இனி நாளை பார்க்கலாம். திருச்சி செம்பலம்.